மாவீர மகுடம் லெப்டினன்ட் கர்னல் அக்பர். வடபோர்மனியின் கட்டளை பணியகம் தொலைத்தொடர்பு கருவி அக்பரை தேடியது. தொடர்பே இல்லை. காலையில் தான் முன்னணி நிலைகளை பார்த்துவிட்டு அணித்தலைவர்களை தயார்படுவதற்காக பின்தளத்துக்கு போய் வருவதாக உரி சென்றவன் வரவில்லை. மாலை 3 மணி அக்பரின் தொடர்பில்லை. மாலை 5 மணி தொடர்பில்லை. 8 மணி தொடர்பில்லை. தளபதியின் மனதிலே ஐயம் தோன்றுகிறது. நாளை விடிந்தால் எதிரி முன்னேறக்கூடிய நிலையில் அக்பர் ஒருபோதும் இத்தனை மணி நேரம் தொடர்பில்லாமல் நிற்க மாட்டான். நேரம் கூடி செல்ல செல்ல ஏனைய போராளிகளிடமும் ஏக்கம் தொற்றிக் கொண்டது. அவனுக்கு ஏதும் நடந்துவிட்டதா? அவனை எப்படித்தான் நாம் இழக்க முடியும்? எல்லோரும் அவனை தேடினார்கள். அவன் எத்தனை பொறுமதிக்குரிய வீரன்! களங்களில் அவன் சாதித்தவைகள் தான் எத்தனை! நாளைக்கும் அவன் வேண்டுமல்லவா எங்கே போய்விட்டான்? அக்பர் பிறந்து தவழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே மட்டக்களப்பின் கதிரவழியில் தான். போராட்டத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் நெருங்கிய ஒன்று பிரிந்தது. அண்ணன் அப்போது போராளியாயிருந்தான். இந்திய படைகள் ஊருக்குள் நுழைந்து வீடுவிடாய் புகுந்து இளைஞர்களை வீதிக்கு இழுத்து துயரப்படுத்தின. அந்த அவலங்களுக்கு அக்பரும் விதிவிலக்காகவில்லை. அவனை வீட்டுக்குள் வந்து இழுத்து வெளியே தள்ளினார்கள். வண்டியில் ஏற்றி முகாமுக்கு கொண்டு போய் கட்டி வைத்து சித்திரவதை செய்தார்கள். அண்ணன் போராளியாயிருந்ததை சொல்லி அவனை கொடுமைப்படுத்தினார்கள். இந்த தாக்கங்கள் தான் அவனையும் போராளியாக்கியது. 1990 வன்னிக்கு வந்த அவன் அடிப்படை பயிற்சிகளை மணலாற்றில் பெற்றதோடு அவனின் நீண்ட போராட்ட வாழ்வு முளைவிடுகிறது. பல இரகசிய பணிகளிலும் கடுமையான பயிற்சிகளிலும் ஈடுபட்ட அவன் சிறிய சிறிய சண்டைகளிலும் பங்கு கொண்டு தன்னை ஒரு சிறந்த போர் வீரனாக வளர்த்து கொண்டான். அக்பரின் இந்த வளர்ச்சி திறன் சூரிய கதிர் எதிர் நடவடிக்கையின் போது முழுமையாய் தெரிந்தது. முன்னேறி வரும் எதிரியை தடுத்து நிறுத்தி தாக்குதல் செய்வதற்கான வேவு நடவடிக்கைகள் துணிச்சலாக ஈடுபட்டான் அக்பர். அவன் பார்த்த வேவுகளின்படி தாக்குதல்களும் நடந்தன. ஒரு சாதாரண போராளியை சண்டை களங்களில் சாதித்த அவன் வேவு அணிகளை வழிநடத்தும் அணித்தலைவனாக வளர்ந்தான். இந்த நாட்களில் தான் முல்லைத்தீவில் இருந்த ஸ்ரீலங்கா படைத்தலைமையிலான ஓயாவதிகள் ஒன்று என்ற பெயரில் பாரிய படை நடவடிக்கையை தலைவர்கள் திட்டமிட்டு தயார்படுத்தினார். இந்த தாக்குதலுக்கு இம்ரான் பாண்டியன் படையணியின் முறியடிப்பு அணியின் பெட்டாலியன் உதவி கட்டளை அதிகாரியாக அக்பர் அமர்த்தப்பட்டான். எதிரி நினைத்திராத பொழுதில் முல்லைத்தீவு தளத்தில் அடி விழுந்த போது சிங்களம் திகைத்தது. ஜாழ்ப்பாண ஆக்கிரமிப்புக்கு பலமாய் நிற்கும் முல்லைத்தீவு தளத்தை இழக்க விரும்பாமல் கடைசி வரை அந்த தளத்தை தக்க வைக்க கடும் முயற்சி செய்வார்கள் என்பது தலைவருக்கு நன்கு தெரியும். முல்லைத்தீவு படைகளை காப்பாற்ற சிங்கள படை தரையிறக்கம் ஒன்றையும் செய்யும் என்பதை உய்தறிந்த தலைவர் அவர்கள் அணிகளை தயாராய் வைத்திருந்தார். எதிர்பார்த்தபடி அளம்பிலில் சிங்கள படை வந்து தரையிறங்கியது. ஒரு தன்மான போரங்கி நடந்தது. கட்டளை வழங்கும் தளபதியாயிருந்த அக்பர் சண்டை இறுக்கமடைந்த போது தானும் களத்துக்குள் புகுந்து விட்டார். திறமையாய் அணியை வழி நடத்தினான். அளம்பில் மண்ணில் எதிரியை கொன்று போட்டான். முல்லைத்தீவு சமர் முடிந்து ஓயாதலைகள் ஒன்று நடவடிக்கையை வெற்றிவாகை சூடிய போது அக்பர் ஒரு சிறந்த சண்டைக்காரனாக வெளிப்பட்டார். முல்லைத்தீவில் அடிவாங்கிய சிங்களப்படை தங்கள் அவமான சின்னங்களை இல்லாமல் செய்வதற்காக சஜ்ஜை என்ற பெயரிலே கிளிநொச்சிய வல்வளைப்பு செய்ய தொடங்கியது. பரந்தனில் சிங்களப்படைகளை எதிர்கொண்ட புலிகள் கடும் சமர் புரிந்தார்கள். சிங்களப்படை டாங்கியலோடு விடுதலைப்புலிகளின் பகுதிக்குள் புகுந்து கொண்டது. சண்டை நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருந்த அக்பர் சண்டையின் இறுக்க நிலையை பிரிந்து கொண்டு உடனே சண்டை நடந்த இடத்தை நோக்கி ஓடினான். உடனடியாக முடிவெடுத்து அங்கு நின்ற RPG உந்துகணை செலுத்தி வைத்திருந்த 3 வீரர்களை ஒன்றாக்கி முன்னோக்கி வந்த டேங்கிகள் மீது ஒரு துணிச்சலான தாக்குதலை மேற்கொண்டான். இந்த தாக்குதலில் 2 டேங்கிகள் எரிந்து அழிந்தன. இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அக்பரின் விரைவானதும் நுட்பமானதுமான அந்த திட்டம் வெற்றிகரமாய் நிறைவேறியது. அன்றைய நாளில் எதிரியின் முன்னேற்ற முயற்சியை தடுத்து நிறுத்தியதில் அக்பர் முக்கிய காரணமாயிருந்தார். A9 சாலையை பிடித்து யாழ்ப்பாணத்துக்கு தலைவலி பாதையை திறக்கும் பாரிய நில வல்வளைப்புக்கு அப்போதைய ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் ரத்வத்தவின் பேரிகை முழக்கத்தோடு தொடங்கப்போகும் ஜெயசிக்குரு படை நடவடிக்கையை முறியடிக்கும் திட்டத்தில் தலைவர் அவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டார். டேங்கிகளை எதிரி அதிகம் பயன்படுத்துவான் என்பதையும் தலைவர் புரிந்து கொண்டார். இந்த டேங்கிகளை சிதைப்பதற்காக ஒரு படையணியை உருவாக்குவதற்கு முடிவெடுத்து அதற்கான கட்டளை தளபதியாக யாரை தெரிவு செய்யலாம் என தேடிய போது அதற்கு பொருத்தமானதாய் தலைவரின் கண்ணுக்குள் தோன்றியது அக்பரின் முகம்தான். சத்ஜய முறியெடுப்பு சமரில் அக்பரின் திறமையினை தலைவர் அவர்கள் இனம் கண்டுகொண்டார். அக்பரின் தலைமையின் போல் இம்ரான் பாண்டியன் படையணியின் சிறப்பு பயிற்சி பெற்ற போராளிகள் விக்டர் கவச எதிர்ப்பு அணியாக உருவாகினார்கள். இந்த படையணியில் நுழைந்த அனைவருக்கும் கடும் பயிற்சி. அக்பரில் தொடங்கி சாதாரண போராளி வரைக்கும் எல்லோருக்கும் பயிற்சி. எல்லோரும் பயிற்சி எடுத்து தேர்வின் போது சித்தி எய்த பின்னரே இந்த அணிக்குள் நுழைந்தார்கள். அக்பர் ஒரு கட்டளை அதிகாரியாக இருந்தபோது ஒவ்வொரு போராளிக்கும் உரிய எல்லா கடமையையும் தானும் நிறைவேற்றினான். ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கவனம் எடுத்தான். போராளிகளுக்கும் தனக்குமான இடைவெளியை குறைத்து ஒரு நெருக்கமான இறுக்கமான உறவை ஏற்படுத்தினான். எல்லா கடின பயிற்சிகளிலும் தானும் ஈடுபட்டபடி மற்ற போராளிகளையும் ஊக்கப்படுத்துவான். பயிற்சி தேர்வின் போது எந்த போராளியும் சித்தி எய்தாமல் விடக்கூடாது என்பது அவனது நோக்கமாயிருந்தது. அப்படி தேர்வில் சித்தி எய்த தவறியவர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சியில் ஈடுபட்டு சித்தி எய்த வைத்தான். பயிற்சியோடு மட்டும் நின்றுவிடாமல் போராளிகளுக்கு உணவு கொடுப்பதை கூட தானே நேரில் நின்று உறுதிப்படுத்திக் கொள்வான். ஒருமுறை நண்பர்கள் வேளையில் போராளிகளுக்கு கொடுக்கும் பசும்பாலை காய்ச்சும் போது எரித்து விட்டார்கள். அதன்பின் தான் நிற்கும் நேரங்களில் தானே பால் காய்ச்சி போராளிகளுக்கு கொடுப்பார். போராளிகள் தவறிழைத்தால் அல்லது கவனம் என்று செயற்பட்டால் அவன் எடுக்கும் நடவடிக்கையை போராளிகள் எதிர்காலத்தில் எந்த வேளையிலும் அத்தகைய தவறுகளை விடாதபடி படிப்பு நியமிக்கதாயிருக்கும். ஒரு நாள் போராளிகள் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அக்பரும் குளிப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றான். அந்த சூழலை அவன் நேரோட்டமாய் பார்த்தபோது அன்று காலையில் கிணற்றடி சுத்தம் செய்யப்படாமல் பயன்படுத்திய பொற்களின் தடயங்கள் அங்கே கிடந்தன. அக்பர் ஒன்றும் பேசவில்லை, யாரையும் குறை கூறவும் இல்லை. தங்ககத்துக்கு போய் விளக்குமாறு எடுத்துக் கொண்டு வந்து தானே கிணற்றடியை சுத்தமாக்கினான். போராளிகள் அப்பொழுதுதான் விழித்துக் கொண்டவர்களாய் விளக்குமாறை வாங்கி தூய்மைப்படுத்த முனைந்தார்கள். அக்பர் யாரையும் அங்கு அதற்கு செய்யவில்லை. அன்றைய நாளின் அந்த பகுதியை முழுமையாய் தானே தூய்மைப்படுத்தினான். பின்பு அதன் பின்னர் அவன் அதை பற்றி யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அக்பரின் இந்த செயற்பாடு போராளிகளின் விழிகளை கசியச்சது. அதன் பின் ஒருபோதும் அந்த தவறை போராளிகள் விட்டதில்லை. அக்பரின் இந்த பண்பும் தவறளித்தவர்களே கூட யாரிலும் நோகாமல் தன்னை மட்டுமே வருத்தி அதற்கு தீர்வு காணும் திறனும் போராளிகளிடத்து ஒரு தந்தைக்குரிய நிலையை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தது. அக்பர் விளக்கு மாறுபிடிப்பதில் மட்டுமல்ல களத்திலே ஆயுதம் பிடித்து சுடுவது வரை இதே முடிவைத்தான் கடைபிடித்தான். அக்பரின் உச்சமான வளர்ச்சிக்கு இதுவே அடிநாதமாயிருந்தது. பத்து ஆறு 1996 அன்று தாண்டிக்குளத்தில் தளம் அமைத்திருந்த ஜெயசிக்ரூ படை மீது ஒரு வரிந்த தாக்குதலை விடுதலைப்பிடிகள் படையணி மேற்கொண்டன. இந்த களத்திலும் எதிரியின் டேங்கியின் நகர்வை முறியடிக்க ஒரு பிளட்டூன் போராளிகளோடு அக்பர் களமிறங்கினார். சண்டை கடுமையாக நடந்தது. எதிரியை நெருங்கி மேற்கொண்ட இந்த தாக்குதலின் ஒரு கட்டத்தில் அக்பர் விழுப்புண் அடைந்தார். விழுப்புண்ணின் வலி அவன் உடலை வருத்தியதை விட எதிரி எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் வல்வளைப்பின் வலி அதிகமாயிருந்தது. விழுப்புண்ணுக்கு இரத்த தடுப்பு துணியை கட்டிக்கொண்டு தொடர்ந்தும் தன் அணியை வழிநடத்தி சண்டையிட்டான். இந்த சண்டையிலே இரு டேங்கிகளை தாக்கி அடித்து ஒரு படைக்காவிய சேதமாக்கி தாக்குதல் ஓய்விற்கு வந்த பின்னரே அக்பர் தளம் திரும்பினான். அக்பர் களங்களில் சாதித்த வெற்றிகளுக்கு அவன் வளர்த்த அணித்தலைவர்களும் காரணமாக இருந்தனர். தன்னிடமிருந்த நற்பண்புகளை அவர்களுக்கு மூட்டி வளர்த்தான். தனித்து முடிவெடுத்து செயற்பட வேண்டிய நேரங்களில் அதற்கும் வாய்ப்பு கொடுத்தான். கட்டம் கட்டமாய் பாரி இழப்புகளை சந்தித்தபடி முன்னர் எதிரிப்படையை புளியங்குளத்தில் வைத்து ஒரு வலிமையான தடுப்பு அரண் அமைத்து சண்டையிட்டன விடுதலை புலிகளின் அணி. இப்படி அவன் பல சண்டைகளில் முன்னின்று சண்டையிட்டான். அக்பர் ஒரு பண்பான போராளி, பெருந்தன்மை இல்லாத பெரிய சாதனைகளை படைத்த தூய வீரன், தலைவன் நினைத்ததை செய்து முடித்தவன், எந்த வேளையிலும் எந்த வளப்பற்றாக்குறையிலும் பெரிய வேலைகளையும் அமைதியாய் செய்து முடிப்பவன். சொல்வதை செய்வான், செய்வதை சொல்ல மாட்டான். இரும்பின் வலிமையை மிஞ்சிய தந்திரசாலி. எல்லாவற்றுக்கும் மேலாய் அக்பர் விடுதலை புலிகளின் படை சொத்து. இத்தனை செயற்திறன் மிக்க வீரன் அவர்களுக்குள் சத்தமில்லாமல் ஓடித்திருந்தான். களத்திலே அவன் நிறைய செய்ய துளித்தான். உறங்கு நிலையில் இருந்த ஆர்பிஜி அணியை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முறியடிக்கும் முன்னேற்பாட்டின் போது அவன் வீழ்ந்து போனான். ஆயினும் அந்த பெயரின் வலிமை இப்போதும் இருக்கிறது. அக்பர் வீழ்ந்த பின்னும் அவன் வளர்த்த போராளிகளின் எதிரியின் டேங்கிகளை நெருங்கினார்கள். தலைமைத்துவத்தின் பண்பு என்பது அவன் உயிருடன் இருக்கும் போது மட்டுமல்ல, அவன் வீழ்ந்து விட்ட பின்பும் அவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் அவன் தேடி வைத்த சொத்து. அக்பர் இந்த சொத்தை அதிகம் தேடி வைத்திருந்தான். கடைசியில் அக்பருக்கு ஒரு ஆசையும் ஆதங்கமும் இருந்தது. அக்பர் திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான போராளி. அவன் களங்களிலே அதிகம் வாழ்ந்தவன். தன் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாட அவனுக்கு நேரம் கிடைத்தது குறைவு. எங்காவது ஒரு பொழுதில் வீட்டுக்கு சென்றாலும் தங்கி நிற்க மாட்டான். துணைவி மறைப்பாள். அவளின் வேண்டுகையை அவனுக்கு புரியும். அண்ணன் நிறைய எதிர்பார்க்கிறார். அண்ணையை போல நாங்களும் செயற்பட வேணும். பட்ட கஷ்டங்களோட எல்லாம் சேர்ந்து உழைச்சால் விரைவில் விடிவு கிடைச்சிடும். விடிவு கிடைச்சா இந்த குழந்தைகளோட செல்லம் கொஞ்சி அவையெல்லாம் நான் வடிவ வளப்பந்தானே என்று கூறிவிட்டு அவன் போய்விடுவான். அப்படியே அவன் போய்விட்டான். தனக்கென்று வாழாத இந்த உனக வீரனின் கடைசி ஆசைப்படி அவனின் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தையும் நாம் தானே போராடி பரிசீலிக்க வேண்டும். விடுதலை வீரியம் கடல் அப்பரின் மாவீர மகுடம் கேட்டோம்.
கடலினிலே உயிர் வீணை ஒன்றிங்கே போலமிட்டு அழுகின்றதே உயிர் வீசி வெடியான தெய்வங்களை தொழுகின்றதே பகலும் பனியும் மழையும் கடலில் தானே வாழ்ந்திருந்தீர். உணவும் இன்றி உறக்கம் இன்றி உறுதியோடு தானிருந்தீர். ஓய்வுகள் என்பது உங்களுக்கு இல்லையே, தாய் நிலம் ஒன்றுதான் உங்களின் மூச்சிலே.
யார் யாரோ
தவிக்கிறோம் உங்களின் பிரிவினிலே, நாங்கள் தவிக்கிறோம் உங்களின் பிரிவினிலே.
உயிர் வீணை
மிட்டு அழுகின்றே
உயிர் வீசி வெடியான
தெய்வங்களை தொழுகின்றதே.
உங்கள் உள்ளம் கொண்டிருக்கும் ஈழத் தமிழர் பாசத் துடிப்பில் இலவம் பஞ்சாய்த்தானிருக்கும் இருவர் உணர்வுகள் உங்களுக்கு சாத்தியம். அது தானே போரிலும் சாதனைகள் சேர்த்திடும். உலகெங்கும் நீங்கள் போகும் பொழுதும் தமிழீழம் உங்கள் நெஞ்சில் இருக்கும். அலைகளும் அறிந்திடாத ரகசியத்தீங்கள் அலைகளும் அறிந்திடாத ரகசியத்தீ உயிர் வீணை ஒன்றெங்கே கோலமிட்டு அழுகின்றே உயிர் வீசி வெடியான தெய்வங்களைத் தொழுகின்றே